ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்படி பல பிறவிகள் எடுத்து சிவபுண்ணியம் செய்கின்ற காரணத்தினால, கைவினை நாம் அடியோம் என்று உணர்ந்து கைவினை செய்து பிரான்கடல் போற்றுகின்ற காரணத்தினால, பறித்த மலர்கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு இட்டு வணங்குகின்ற காரணத்தினாலே இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாக கடவுளே வருகின்றான். அப்படி நம்ம குருநாதருக்கு வந்த உடனே தீவிரத்தரமான சக்தி இருப்பதனால வந்தவனை பஸ் வருது. நம்ம மலையிலெல்லாம் மலை உச்சியில ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் விடுவாங்க. மலையில வாழ்கின்ற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, ஆனா துயரம் இல்லாம இன்பமான வாழ்க்கை. அந்த பஸ்ஸை விட்டுட்டா அன்னி ராத்திரி இந்த ஊர்ல தங்க வேண்டியதா, நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அடுத்த நாள் கரெக்டால அதே 11 மணிக்கு அந்த பஸ் வரும்போதுதான், அந்த பஸ் 7 மணி நேரம் போய் ராத்திரி 6 மணிக்கு தான் கொண்டு போய் விடும், அப்ப இருண்டுடும். ஆனா அந்த 11 மணிக்கு வர பஸ் ஏறியா ஒவ்வொரு பஸ்ஸா வந்து போகுது. நம்ம ஊருக்கு வர பஸ் வர்ற நேரத்துல அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த நேரத்துல ஒருத்த நியூஸ் பேப்பரால மூஞ்சி முடிந்துட்டா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுவான். அந்த நேரம் அது வரையும் டீ சாப்பிடாம பஸ் வர நேரத்துல போய் டீ வாங்கிட்டான். சூட சூட டீயை குடிச்சிட்டு போலாமே, டீயை குடிச்சிட்டு இருக்கான், பஸ் புறப்பட்டுடும். அதனால கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போகும். தீவிரத்தரமான சக்தி இருந்தாலும், இந்த சிவகிருபை இருந்தாலொழிய தன்னுடைய குருநாதனை ஒருவன் குருநாதன் என்று அறிந்து கொள்ளாமல் இகழ்ந்து விடுவான். இகழ்தல்னா ஏளனம் பண்றதில்ல, புறக்கணித்தல், நெக்லெக்டிங், இக்னோரிங். இவன் நம் குருநாதன் அறியாது, அந்த கொஞ்சம் தீவிரம் இருந்து கண்ணை மறைச்சிடும் சக்தி இருந்தால் கூட. அப்ப அதற்கும் என்ன பண்ணணும், பெருமானுடைய பேரொருள் வேண்டும். அதனால்தான் பெருமான் வந்து என்ன பண்றாரு, தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை, என்னேர் கேட்க வந்து இயம்புகின்றார், உன்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறேன்னு சாமி கூச்சம் இல்லாம வாயை திறந்து சொல்றார். அப்பதான் இந்த உயிரானது உண்மையான அறிவு கண் திறந்து பெருமானுடைய கருணைக்கு இணங்குகின்றதுன்னு பார்க்கிறோம். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, பெருமான் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார், என்னை விட்டா உனக்கு வேற ஆள் கிடையாது. என்னேர் அணையோன் கேட்க வந்து எம்பி, என்ன போல மட்டமானவன் கிடையாது, என்னை காக்க வேண்டும் என்று கருதியே பெருமான் தன்னை காட்டிக் கொண்டான். தண்ணீர் இல்லோன் தானே ஆன தன்மை, என்னேர் அணையோர் கேட்க வந்து எம்பி, அரைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் என்று சொல்றார். அவ்வாறு பெருமான் இங்கு எழுந்துள்ளிருக்கின்ற நேரத்தில், சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று சொன்னால், நான் உமக்கு அடிமையாவேன்னு சொன்ன, நீ எனக்கு அடிமையாக வேண்டிய தேவையில்லாம வேலையை பார்த்துட்டு போன்னு சாமி சொல்லிருக்கலாம் இல்ல. சாமி அப்படி சொல்லலையே, சிவம் என்றால் என்னது, ஞானம் என்றால் இன்னது, போதம் என்றால் இன்னதுன்னு சாமி சொல்றதே எதுக்காக சொல்றாரு, ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்க. இப்பெல்லாம் பெண்ணு பார்க்க வர மாப்பிளைய பெண்ணே இன்டர்வியூ பண்றாங்க, உங்கள்ட்ட 4 கேள்வி நான் கேட்கணும், என்ன கண்ணை முட்டிட்டு ஒருத்தனுக்கு கழுத்து நிட்ட முடியுமா, அதுல ஒன்னும் குற்றம் கிடையாது, 4 கேள்வி உங்களுக்கு கேட்கணும். அப்ப அந்த கணவன் பொறுமையோட கேட்கிற கேள்விக்கெல்லாம் அடக்கமா பதில் சொல்றாரு. ஆபீஸ் அடக்கமா இருக்க மாட்டார் அவரு. என்ன காரணம்னா, இந்த பொண்ணை பிடிக்குது, இப்ப வந்து நீ என்ன கேக்குறது, நான் என்ன பதில் சொல்றதுன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அப்ப கணவனுக்கு பெண்ணை பிடிச்சிருச்சு, அதனாலேயே என்ன பண்றாரு, நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பொறுமையா பதில் சொல்றேன், நான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கிறேன், எனக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் நான் வந்து நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அப்ப யாருக்கு கருணை அதிகம், இந்த பெண் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் ஏன் பொறுமையா சொல்றாரு, பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா இனிமே முடிவு செய்யணும், கணவர் முடிவு செஞ்சுட்டாரு, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதனால தானே அப்ப கடவுள் முடிவு செய்து விட்டார் ஆட்கொள்வது என்று. அந்த கருணையை பின்னால் உயிர் நினைந்து பார்க்கும், பின்னாடி என்ன பண்ணும் உயிர் என்ன பண்ணும், அந்த கருணையை நினைந்து பார்க்கும். அப்பெருமான் சொல்றாரு, என்னைக்குமே பெருமான் நம்மிடம் வைத்திருக்கிற அன்பு பெரியது, அவன் தன் பெருமை தானறியா தன்மையனாக இருப்பான், பெண்ணிட்டம் பண்டையது அன்று என்று திருநூல் திருவிருத்தத்தில் சொல்றார். ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா பெண்ணுடைய இஷ்டம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆணுடைய இஷ்டம் தான். அவன் சரின்னு சொன்னே இந்த பெண்ணு என்ன சொன்னான், அவர் சரின்னு சொல்லிட்டதுனால நானும் சரி, அவங்க விரும்பி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம மறுக்கிறது குற்றம். அதே போல பெருமான் முடிவு செய்கின்றான், அதனால்தான் பொறுமையா சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் சொல்றார். உடனே இவர் அந்த பெருமானுடைய கருணையை கருதி இவர் உள்ளம் உருகி அவருக்கு அடிமையாகின்றார் அப்படின்பார். 85வது பாட்டு. உத்தமர் இன்னவாறு இங்கு உரைத்தனும் உவந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்முடைய குருநாதர். ஏன் சந்தோஷப்பட்டார் கேட்டா, தான் கேட்ட பொருள் வினாக்களுக்கு தன் மனம் நெகிழும்படியாக ஒரு உரை விடை வந்தது என்பது மட்டும் காரணம் இல்ல, தன்னை ஒரு பொருட்டாக கருதி ஒரு பேரறிஞன் தன்னிடம் இந்த அன்பு காரணத்தில் தானே இது நம்ம நமக்கு பதில் சொல்றாரு என்று அவர் கருணையை கருதி மனம் நெகிழ்ந்து உவந்து நாலாம் சக்தி நீ பாதம் எய்தும் தன்மையர் ஆதலாலே, தீவிரத்தனமான சக்தி பதிந்திருக்கிற காரணத்தினாலே. சக்தி எப்படி பதியும் என்றால் அவரவருடைய சிவபுண்ணியத்திற்கு ஏற்ப பதியும். இவர் மலைபோல சிவபுண்ணியத்தை குவித்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே நான்காவது சக்தி நிபாதம் இவருக்கு பதிந்திருக்கின்றது. அத்திருமன்றிலாடும் ஐயர், ஆ என்பது தொலைவிலே இருக்கின்ற ஒரு பொருளை சுட்டுவது. அதற்கு இன்னொரு பொருள் என்னன்னா, நன்றாக அறியப்பட்ட ஒரு பொருளை சுட்டுவது, பண்டறி சுட்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும்னா அதுன்னு சொல்லணும், அறியப்படாத ஒரு பொருளை இதுன்னு சொல்லணும். அருகில் இருக்கிற பொருளையும் அறியப்படாத பொருளையும் இது என்று சொல்லணும். நன்கு அறியப்பட்ட பொருளையும் தொலைவில் இருக்கிற பொருளையும் அது என்று சொல்லணும். கடவுள் தொலைவில் இருக்கிற பொருளா இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தன் உண்டு என்று எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்ற கடவுள் இல்லைன்னு தான் அவன் சொல்றான். ஆகவே கடவுள் என்ற கான்செப்ட் அறிந்து வைத்திருக்கிறான். அதுதான் கடவுளை அவன் என்று கூறுகின்றார்கள். அவருடைய அருளை பெற்ற பிறகும் உணர்ந்தார்க்கும் அவன் உணர்வறியவன். அவனுடைய அருளை பெற்றாலும் அவனை அறிந்தோம் என்பதில்லை. அவனை தோடுடைய செவியன் விடையேறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என்று பெரிய அடையாளங்கள் சொல்கிற காரணத்தினாலே அவன் அறியப்பட்டவன் என்று கருதக்கூடாது. இவன் என்று சொல்வதனால அவன் அறியப்படாதவன் என்பதை காட்டினார். பெம்மான் இவன் என்று, இவன் என்ற சொல் அறியப்படாது எஞ்சி இருக்கின்ற பொருளை குறிக்கும் என்று பார்க்கின்றோம். அறியப்பட்டாலும் அறியப்படாத பொருள் என்பதுதான் அங்கே சொல்றார். இவன் என்ற சொல் மிக அருகில் இருக்கின்ற பொருளை குறிக்கும். அப்ப பெருமான் புறத்தே இல்லை, உயிரின் அகத்தே இருக்கிறான் என்பதனால பெம்மான் இவன் அன்றே என்று உள்ளத்தில் இருக்கின்ற பொருளை அருகாமையை குறிப்பதற்காக இவன் என்றும், அறிந்தும் அறியப்படாத இருக்கின்ற அருமைப்பட்டை குறிப்பதற்காக இவன் என்று சொன்னார். இல்லைன்னா பெம்மான் அவன் என்றே பாடியிருக்கலாம். பெம்மான் இவன் அன்றே என்று பாடினார். அப்ப அத்திருமன்றிலாடும் ஐயர் என்றால் புகழ்மிக்க பொற்சபையிலே ஆடுகின்ற அம்பலவாணர். இங்கு என்னையால இத்திருமேனி கொண்டார், இங்கு என்னை ஆழ்வதற்காக இந்த திருமேனி கொண்டார். இத்திருமேனி என்பது என்னன்னு கேட்டா, அந்த அன்மை குறிக்குது, எளிவந்த கருணை. தொட்டு பார்க்கலாம் குருநாதனை. குருநாதனுக்கு நம்ம அமுது ஊட்டலாம், குருநாதனுக்கு பாத சேவை செய்யலாம், குருநாதனுக்கு நம்ம கையினால தொண்டு செய்யலாம், குருநாதன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம், குருநாதன் கூட சேர்ந்து ஒரு கார்ல போலாம். அருகில் இருப்பவன் அல்லாத, அருகில் இருந்தாலும் அறியப்படாதவன். என்ன காரணம்னா, மனிதன் என்று இகழத்தகாதவன். அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமை சிறுமையென்று இகழக்கூடாதுன்னு திருவாசன் சொல்லுது. ஆகவே அருகில் இருக்கின்ற காரணத்தினாலே மனிதன் என்று அவனை முடிவு செய்து விடக்கூடாது. சிவமே குருநாதனா வந்திருக்கு என்பதனால, அறிந்தும் அறியப்படாத தன்மையினால குருநாதன் திருமேனியை இத்திருமேனி என்று சொன்னார். பெம்மான் இவன் அன்றே என்று சொன்னதை போல இத்திருமேனி. அப்ப புகழ்பெற்ற அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த அம்பலவாணர் இந்த திருமேனி கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார். என்னை ஆள இத்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணி, எண்ணி என்றால் உறுதி செய்து, ஐயத்திற்கு இடமில்லை, இனிமே கடவுளே நம்மை ஆட்கொள்ள வந்திருக்கிறார். அப்ப பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கணுமா வேண்டாமா? கடவுள் வந்து நம்ம ஆட்கொள்வதற்கு தான் வந்திருக்கிறார். இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பே கிடையாதா? அம்மா பிள்ளைங்களுக்காக தான் சமைக்கிறா சுவை சுவையா. பசிக்கும் போது ஒரு பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதா? இது சொல்லாமலே இருந்தாலும் ஏன்பா பசிக்குதான்னு கேப்பா? இப்ப ரொம்ப நேரமா விளையாடிட்டே இருக்கே, உனக்கு பசி வந்திருக்குமே, வந்து சாப்பிடுன்னு சொல்லுவா. இருந்தாலும் அழுத புள்ள பால் குடிக்கும் என்பது உண்டா இல்லையா? பெருமான் நமக்கு அருள் புரிவதற்கு காத்திருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அனுபக்ஷம் என்று ஒன்று உண்டு சைவம் சொல்லுது. என்னன்னா, நமக்கு பசிக்குதுன்னு நம்ம சொல்லணும். பெருமானே எனக்கு உன்னுடைய காட்சி வேண்டும் என்று நம்ம கேட்கணும். உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். அவ்வாறு பெருமானத்தில் நாம் விண்ணப்பம் செய்யாத காரணத்தினாலே சில நாட்கள் வீணாகும். அந்த சில நாட்கள் வீணாவது கூட பெரிய நட்டம் என்று இந்த உயிர் உணர வேண்டும். ஒரு நாள் ஒரு மணி நேரம் வீணானா கூட அது நட்டம். அன்றாட நம்ம அதை நம்ம தரிசனம் பண்றோம். ஒரு நாள் அந்த அபிஷேகம் பாக்கிறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வழியில ஒருத்தரோட 5 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா கூட நாம் இன்றைக்கு பெரிய நட்டத்தை அடைந்திருக்கிறோம் என்று அந்த உணர்ச்சி வேண்டும், உணர்ச்சி நிலை வேண்டும். டெய்லி சாரஸ்வ தீபாரதனை பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய தப்புனால அந்த தீபாரதனை அது டயத்துல நடக்கும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு மிஸ் பண்ணதை திரும்பி வராது, நட்டமாக உணர வேண்டும். அப்ப கடவுளிடத்திலே நமக்கு வேண்டியதை கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு திருவாசன் சொல்லுது. கேட்டு பெறாமல் என் வாழ்நாளை வீணடித்து விட்டேன். உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன். சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியாயே. பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் திருவாசத்துல பல இடங்கள்ல வருது. பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய் என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டருளே. இந்த பிறவி பிணியை போக்க விரும்புபவன் கேட்க வேண்டிய நாளையும் கேட்டுட்டார். இதுல குருநாதர் இதுக்கு மேல பாட்டு ஒரு பாட்டே போறோம் அப்படி பாடிட்டு பெருமானிடத்திலே என்ன சொல்றாரு, பெருமானே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம அட்மிஷனுக்கு கேட்கறோம், இப்ப 10th பாஸ் பண்ணியாச்சு, பிளஸ் டூக்கு இன்னொரு ஸ்கூல்ல போறோம், அல்லது இதே ஸ்கூல்லயே நம்ம ரீ அப்ளை பண்ணித்தான் ஆகணும். அப்ளிகேஷன் ஒண்ணு உண்டு. பண்ணும்போது அப்ப நம்ம ஸ்கூலா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம குறைச்சு மார்க் வாங்கியிருந்தா நீ வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்துக்கப்பான்னு அன்பா சொல்லுவாங்க. வெளி ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கிற ஒரு பையன் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுவாங்க. பொதுவா ஸ்கூல்ல நல்லா மார்க் வாங்கினவன் சேர்க்கிறாங்களா இல்லையா, தகுதியின் அடிப்படையில சேர்க்கிறாங்க. நல்லா மார்க் வாங்கினவன் விரும்புற அந்த குரூப்பை கொடுக்கறாங்க. போதுமான மார்க் வாங்கலன்னா இந்த குரூப்ல தான் நிறைய வேகன்சி இருக்கு, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, படிச்சா உனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு நான் நல்ல வார்த்தை சொல்லி அதை நம்ம தலையில கட்டிடுவாங்க. என்ன இந்த ஸ்கூல்ல அட்மிட் பண்ணிக்கணும், எனக்கு இந்த குரூப் வேணுங்கிறதுக்கு நாம நமக்கு ஒரு தகுதியை சொல்லணும். நான் கணக்குல 2 மார்க் தான் எனக்கு போயிருக்கு, 98 மார்க் வாங்கியிருக்கேன், சயின்ஸ் குரூப் எனக்கு வேணும். அது போல தகுதியையும் எடுத்து பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணுமா. பற்றின்மை என்பதே பெருமானால் பேரருள் செய்வதற்கான தகுதி. பெருமான் எல்லோருக்கும் அருள் செய்கிறார், தன் அடியார்களுக்கு பேரருள் செய்கின்றார், மற்றவங்களுக்கு பேருக்கு அருள் செய்கின்றார், அடியார்களுக்கு பேரருள் செய்கின்றார். அந்த அருளுக்கான தகுதியை பெருமானே நீ எனக்கு பேரருள் செய்வதற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கின்றது என்று பணிவோடு பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பித்தவர் உண்டானா நால்வருமே விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றேன், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றியன் உள்ளமும் நானும் கிடந்தலந்து எய்த்தொழிந்தேன். திரு ஒற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பரி. பெருமானே அடியனுக்கு உன்னை தவிர வேறொரு பொருளிடத்திலே பற்றி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல பற்றின்மையை விண்ணப்பிக்க வேண்டும். என்றைக்குமே நமக்கு சிவஞானத்தை உபதேசிக்கின்ற குருநாதன் அவர்கிட்ட நம்ம சிவஞான போதம் பாடம் கேட்கணும்னா அதுக்கு என்ன தகுதினு கேட்டா, நான் கிராஜுவேஷன் பண்ணிருக்கேன், நம்ம மடத்துல ஒரு சித்தாந்த கிளாஸ் சேர்றதுக்கான தகுதி, அந்த தகுதி எல்லாம் கிடையாது. பெருமானே சரியை கிரியை யோகம் போன்ற நிலைகளிலே இருந்து பழகி புறப்பொருளிலே அறவே எந்த பொருளும் நம்ம கூட வராது என்ற பற்றினை ஒழித்திருக்கிறேன். ஆகவே தாங்கள் என்னை தொண்டனாக ஏற்றுக்கொண்டு தங்கள் திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். குருநாதனுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு அனுமதி கேட்பதுதான் முக்திக்கான விண்ணப்பம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த புஸ்தகத்தை எடுத்து நீங்க எனக்கு வகுப்பு எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. பெருமானே உங்க திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு நீங்க அனுமதிக்கணும். பெருமான் அனுமதிச்சிருவாரா, எல்லாரும் தன் காலை பிடிக்கிறது அனுமதிச்சிருவாரா, இல்ல எல்லார் தலையிலையும் தன் காலை வச்சிருவாரா? தன்னுடைய பற்றின்மையை விண்ணப்பிக்க வேண்டும். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் என்று பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு சொல்றார். ஆட்கொள்ளும் போது எதை சொல்லணும்னா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. அந்த விண்ணப்பத்தை இங்க வைக்கிறார் என்பது 86வது பாட்டு. என்ன சொல்றாரு, உலகமெல்லாம் அவசியம் என்றும் அடிப்படை தேவை என்றும் பெரியதென்றும் கருதுகின்ற எந்த ஒரு பொருளிலும் எனக்கு பற்றி இல்லை. இந்த மந்திரி பதவி மீது எனக்கு பற்றி இல்லை, இந்த பதவியினால் எனக்கு வருகின்ற கௌரவத்தின் மீது பற்றி இல்லை, சம்பளத்தின் மீது பற்றி இல்லை, பெர்க்ஸ் மீது பற்றி இல்லை. மந்திரியா வேலை செஞ்சா சம்பளம் அப்படியே சேவிங்ஸ் தான், செலவெல்லாம் அரசாங்கமே ஏத்துக்குது, சம்பளத்தை அப்படியே அக்கௌண்ட்ல கட்டிட வேண்டியதுதான், எந்த செலவும் கிடையாது. யாராவது மந்திரி பதவியை துறப்பார்களோ, துறக்க மாட்டேன். ஆனா உலகம் எதை பெருசுன்னு கருதுறதோ அந்த மந்திரி பதவி மீது எனக்கு பற்றி இல்லை. நாளைக்கு ஒருத்தன் இவன் மந்திரியா இருந்தா மர கழண்டு போய் கோவனாண்டி ஆயிட்டா, ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கான்னு 4 பேர் கிண்டல் அடிப்பாங்க. அதனால் நான் மனம் சுருங்க மாட்டேன், அப்படிங்கறத விண்ணப்பித்தால் ஒழிய சாமி ஏத்துக்க மாட்டார். அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். மின்னினும் நிலைமை இல்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன். விழுப்பொருள் என்பது இங்க நகை, விழுமை என்றால் மேன்மை, மேலான பொருள். மின்னல் இருக்கிற அளவுக்கு தான் அது நிற்கும், மின்னல் தோன்றிய மறையக்கூடியது. அதுபோல இத்த செல்வம் எல்லாம் தோன்றிய மறையக்கூடியது. எத்தனை வருஷம் பதவி நம்ம கூட இருக்கும். அப்ப பற்றின் காரணமாக பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உத்த படுற கஷ்டம் பணம் வேண்டாம்னு முடிவு பண்ணவனுக்கு கிடையாது, பற்றின்மை தான் சுகம். ஆனால் அந்த விவேகமானது ஒருவனுக்கு எளிதில் வராது. அந்த விவேகம் வந்தவனுக்கு இந்த உலகம் நிலையாது என்ற விவேகத்தின் அடிப்படையில தான் புறப்பொருள் பற்றி நீங்குகின்றது. ஆனா புறப்பொருள் மீது இருக்கிற பற்றி நீங்குவது என்பது பாதி கிணறு தண்டினா மாதிரி, அகப்பற்று நீங்காது. அகப்பற்று என்பது உயிர் தன் மீது வைத்திருக்கிற பற்று. எல்லாருக்கும் அவங்க அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னா, என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பலன் உண்டு என்ற காரணத்தால் பிடித்திருக்குமே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா நீங்க என்னை பார்த்து இறக்கப்படலாமே தவிர பிடிக்காது. வேதம் சொல்லுது எல்லாருக்கும் அவரவர்கள் இடத்துலதான் அன்பு இருக்கு. அடிப்படை அன்பு தன் மீது வைத்திருக்கிற பரிவு. கணவனுக்கு மனைவியை பிடிச்சிருக்குன்னா சுயநலத்தின் காரணமாக, சுயநலம்ங்கிற வார்த்தையை சொல்றதுனால காதுக்கு கஷ்டமா இருக்கு, அடிப்படையில அது இருக்கு. நவாரே பத்யு காமாய பதிப்பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி நவாரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத் மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதின்னு வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, மனைவி கணவனுக்காக கணவனை விரும்பல, தனக்காக விரும்புகின்றார். கணவன் மனைவிக்காக மனைவி மீது அன்பு கட்டல, தனக்காக கட்டல. தாய் தந்தையர் கூட தங்களுக்காக தான் பிள்ளையை விரும்புறாங்க. நவாரே புத்திர காமாய புத்திர பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய புத்திர பிரியோ பவதி, தங்களுக்காக தான் மகவை விரும்புகிறார்கள். பிள்ளைக்காக இந்த தாய் பிள்ளைக்கு நிறைய உதவி செய்யறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப சூட்சமா கேள்வி கேட்டுக்கிட்டே கடைசியில போய் நின்னா இதுதான் உண்மை. வேதம் சொல்லுவதனால இது உண்மை. வேதத்திற்கு முகதாட்சியம் கிடையாது. ஒருத்தர் காதுக்கு இன்பமா சொல்லணும்னு நினைக்காதது, உண்மைய சொல்லணும். அதனாலதான் அது வேதம். நாலு பேருக்கு பிடிச்ச மாதிரி பேசினா அது வேதம் ஆகாது. தைரியமா உண்மைய சொன்னாதான் அது வேதம். அதனாலதான் பொய்யா மறை அருமறை மறை வாய்மை நெறி. பெரிய புராணத்துல எத்தனை இடத்துல வாய்மையும் மறையும் பிரிக்காமல் ஆசிரியர் சிக்கலார் சொல்றார். வாய்மை வேறு இல்ல, மறை வேறு இல்ல. வேதத்துல பொய்யே கிடையாது. இறைவனுடைய வாய்மொழியா இருப்பதுனால, சாமியே சொன்னதுனால அது பொய் கலக்காது. வேதங்களை ஒருத்தன் படிக்கிறான், வேதம் சொல்லுது என்ன படிக்கிற இவன் கூட என்னால் அவனுக்கு பலனுண்டு படிக்கிறானே தவிர என் மீது அவனுக்கு ஒன்னும் பக்தி கிடையாது. சொல்லிடுச்சு. நவாரே வேதானாங் காமாய வேதா பிரியா பவந்தியாத் மனஸ்து காமாய வேதா பிரியா பவந்தி. சரி, ஒருத்தருக்கு உண்மையில யார் மீது பற்று? அவரவர்களுக்கு அவரவர்கள் மீதுதான் பற்று. எல்லாருக்கும் தங்களை ரொம்ப பிடிக்கும். அடிப்படையில இதான். இத வேதமானது பல உதாரணங்களோட கூட ஒரு பெரிய அனுவாகம் பெரிய பாராகிராஃப்ல சொன்னது. அத ஒரு திருக்குறுந்தொகையில, திருக்குறுந்தொகையே தேவாரத்துல மிகச்சிறிய ஒரு பாடல். ஒரு அடிக்கு 12 எழுத்துக்கு மேல கிடையாது திருக்குறுந்தொகையில. அதுல 4 அடியில் 4 அடியில் 1 அடியில் சொல்லிட்டார் இந்த வேத கருத்தை சுருக்கி. பரபெருமான் என்ன சொன்னார்னா, என்னில் யாரும் எனக்கு இனி யார் இல்லை. அதான் தமிழ் வேதம். இது ஏன் தமிழ் வேதம்னா, வடமொழி வேதம் இறைவன் வாய்மொழி, அதை மறுக்காம அதை ஏற்று போற்றுவதனால இது அடியார் வாய்மொழி தமிழ் வேதம். அதை ஒண்ணு சொல்லி அது ஒண்ணு கொடுக்க இது வேறு சொன்னதுன்னா இது வேதமாகாது. அதை சொல்றதையே இத நம்ம மொழியில சொல்றது, அதனால வேதம். அப்ப எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் என்பது அகப்பற்று. புறப்பற்று, புறத்திலே நான் விரும்புகின்ற எந்த ஒரு பொருளும் இல்லையாது என்ற விவேகம் காரணமாக புறப்பற்றினை புறப்பற்றினை ஒருவன் புண்ணியத்தினாலும் ஆராய்ச்சினாலும் கைவிடலாம். வெளியில இருக்கிற பொருள் எனக்கு வேணாம். எத்தனையோ பேர் ப்ரமோஷன் வேணாம் இருக்காங்க. ஏன் மேகாலயாக்கு போடுவாங்க? பேசாம நம்ம ஊர்ல இருந்துப்போம். ப்ரமோஷன் வேணாம், ப்ரமோஷன்னால பணம் நிறைய கிடைக்கும். இந்த ப்ரமோஷன் வேண்டாம்னா அடுத்த ப்ரமோஷன் நிச்சயமா வராது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஏன் வேணாம் முடிவு பண்றோம்? எனக்கு வேணாம், அது புறப்பொருள் தானே. எனக்கு இது இந்த மசால் தோசை எனக்கு வேணாம், இன்னைக்கு உடம்பு சரியில்லை. என் பிள்ளை என் சொன்னதை கேட்க வேணாம், அதனால எனக்கு ஒன்னும் வருத்தம் கிடையாது. நான் எங்க அப்பனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன், எனக்கு அப்படித்தான் அமையும், வருத்தப்பட வேண்டியது இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கட்டும். பற்றினை நீக்கினால் துன்பம் கிடையாது. என் பிள்ளை நான் சொன்னபடி நடக்கணும், நான் பற்றி வச்சாதான் எனக்கு துன்பம். அவன் இஷ்டப்படி அவன் இருந்துகிட்டான், எனக்கு ஒண்ணு எதிர்பார்ப்பு கிடையாது. பற்றினை நீக்கினால் துன்பம் இல்லையே. புறப்பொருள் மீது இருக்கின்ற பற்று ஆராய்ச்சியினால் நீக்கப்படும். அதனால்தான் சமணர்களும் பௌத்தர்களும் அதை எளிதில் நீக்கினார்கள். ஆராய்ச்சியினால் நீக்கலாம், ஆனால் அகப்பற்றினை ஆராய்ச்சியினால் நீக்க முடியாது. என்ன காரணம்னா, யாருக்கும் தன்னைத்தானே பிடிக்காம வருமா? எனக்கு என்ன பிடிக்குங்கிறதுனாலதான் பிள்ளை மீது இருக்கிற பற்ற நான் நீக்கிறேன். போட்டு திரும்பி திரும்பி ஒருத்தன் சேத்துல கல்ல விட்டு எரிஞ்சா சேறு நம்ம மீது வந்து விழும். நம்ம மீது சேறு ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக சேத்துல கல்ல விட்டு எறிய வேண்டாம். ஒரு முடிவு பண்றது ஆராய்ச்சியினால பண்ற முடிவு. பிள்ளை இஷ்டத்துக்கு பிள்ளைய விடுறதுக்கு என்ன காரணம்னா, அப்படி விட்டால் வழிய அந்த துன்பம் நமக்கு உண்டு. நம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக பிள்ளைய பிள்ளை இஷ்டத்துக்கு விடுவோம், உண்டா இல்லையா? அப்பொழுது நம் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக புறப்பற்றுகளை அழிக்கலாம். இது எல்லா சமயங்களுக்கும் உடன்பாடான கருத்து. லாஜிக்கலா சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க, எல்லா சமயங்களுக்கும் உடன்பாடான கருத்து. ஆனால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய பேரின்பத்திற்கு நம் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்றே ஒரு தடைன்னு தெரியுது. நம் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்று இருக்கதே, இந்த பற்றினை நாம் நீக்கி கொண்டால் நாம் வந்து நமக்கு கோடி ரூபாய் கிடைக்கும். நம்ம மீது நாம் வச்சிருக்கிற பற்றினால் நமக்கு இப்ப 1000 ரூபாய் சம்பளம், நம்மீது நாம் வைத்திருக்கிற அகப்பற்று என்ற பற்றினை நீக்கிவிட்டால் நம்ம சம்பளத்தை எண்ணி பார்க்கவே முடியாதுங்க, நம்ம செல்வத்தை எண்ணி பார்க்க முடியாது. எங்க அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா காசை எண்ண முடியாதுன்னு பிள்ளைங்க விடுகதை சொல்லும். அம்மா புடவை அந்த நீல வானம், அதை மடிக்க முடியுமா? நீல கலர் பட்டு புடவை மடிக்க முடியாது. அப்பா காசை எண்ண முடியாது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அப்பா காசு, அதை எண்ண முடியுமா? அதுபோல அகப்பற்று என்ற தன்முனைப்பினை இந்த உயிர் கைவிட்டால் இது அடைகின்ற சிவனடி இன்பம் என்கின்ற இன்பத்தில் அளக்க முடியாது. நம்முடைய இன்பம் அளவுபட்ட இன்பம், அளக்க முடியாத இன்பத்தை நம்ம அடையணும்னா அகப்பற்று நீங்க வேண்டும். அகப்பற்று எப்படி நீங்கும்னா, நம்மை அடக்கி ஆள்கின்ற சிவம் நம்மை அடக்கி ஆண்டால் தான் அகப்பற்று நீங்கும். ஆகவே சிவனுக்கு அடங்குபவனுக்குத்தான் அகப்பற்று நீங்குமே தவிர சிவனை மறுப்பவனுக்கு அகப்பற்று நீங்காது. அதனால்தான் ஏனைய சமயத்தாரெல்லாம் புறப்பற்று நீங்கிய துறவிகளே தவிர அகப்பற்று நீங்காத காரணத்தினாலே அவர்களுக்கு சிவப்பேர் இல்லை. சொல்றது புரியுதா? தெளிவா நம்முடைய திருமணிகள் சொல்கின்றன, பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம் மின். திருவாசகம் பற்றாங்கவை அற்றீர் சொல்றார். அவை என்ற அந்த பன்மை சொல் இருப்பதனால புறப்பற்றினை சொன்னார். புறப்பற்ற பன்மையா சொல்லுவார்கள். என்ன காரணம்னா, புறப்பற்று பொருள்கள் மீது ஏற்படுவது, பொருள்களோ பன்மையாக இருக்கின்றன. மனைவி மீது பற்று வருது, மனைவியினுடைய உடன் பிறந்தார் மீது பற்று வருது, மக்கள் மீது பற்று வருது, பதவி மீது பற்று வருது, பணத்தின் மீது பற்று வருது, நாம் வாழ்கின்ற வீட்டின் மீது பற்று வருகின்றது, நம்முடைய உடம்பின் மீது பற்று வருகின்றது. உடம்பு பற்று உட்பட எல்லாம் புறப்பற்றுதான். பற்றிற்கு உரிய பொருள்கள் பலவா இருப்பதனால புறப்பற்று பல, அதெல்லாம் பற்றாங்கவை என்று பன்மையில சொன்னதுனால புறப்பற்று. அந்த புறப்பற்று நீங்கினவர்களை பார்த்து குருநாதர் சொல்றார், இந்த புறப்பற்று நீங்குவதனால் மட்டுமே உங்களுக்கு மேலான இன்பம் கிட்டிவிடாது. இது ஒரு தகுதிதான், ஆனால் அதுக்கு மேல சிவனடி இன்பம் என்பதை பெற வேண்டும் என்றால் குருநாதனை வந்து அடைய வேண்டும். ஆகவே எல்லோரும் திருப்புருந்துரைக்கு வாருங்கள். பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதை அடைவோமெனில் கெடுவீர். கேட்கமா கேட்காது கெட்டு போகின்றவர்களே, நல்லதை எடுத்து சொல்றேன், கேட்காமல் கெட்டு போகின்றீர்கள். ஓடி வம்மின், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருப்புருந்துரைக்கு ஓடி வர வேண்டும் என்று சொல்ற. இப்பொழுது குருநாதர் அந்த நிலையில இருக்கிறார். அப்பொழுது புறப்பற்றினை எளிதில் ஒழித்து விட்டேன் என்று சொல்றார். என்னுடைய அகப்பற்றினை பெருமானி நீ ஒழித்துள்ள வேண்டும். அகப்பற்றினை அவரவர்களாக முயற்சியினால தன் முயற்சியினால் ஒழித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு எடுத்துக்கட்டு சொல்வார்கள். எப்படின்னா, நல்ல வெயிலில ஒருவனுக்கு அவனுடைய நிழல் உதவுமோ? கையில கொடை கிடையாது, நம்ம நிழல் நமக்கு உதவுமா? நம்ம நிழல் நமக்கு முன்னடி விழுது, அதுல ஏறி நின்னீங்கன்னா கால் சுடாம இருக்குமா? ஏன், நம்ம நிழல் நம்மை தாண்டி விழும். நீங்க நிக்கிற இடத்துல நிழல் தள்ளி போயிடும். நிழல் அது நம்மோடு சேர்ந்து ஊறாமல் ஒரே இடத்தில் இருந்தால் உதவும். அது நாம் நகர நகர நமக்கு முன்போ பின்போ நகர்ந்து போய்விடும். ஆகவே தன்னிழல் தனக்கு உதவாது, தன் அறிவு தனக்கு உதவாது. அதுபோல குருநாதனுடைய அருளும் குருநாதனுடைய அந்த கல்வியும் தாய் ஒரு தாய் வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையை போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தனக்கு எவ்வளவு கித்தாப் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஒருவன் குருநாதனை இவன் குருநாதன் என்று அறிந்து அடங்கும் பொழுது ஒன்றும் தெரியாதவனை போல அவனிடத்தில் அடங்க வேண்டும், எத்தனை படிச்சிருந்தாலும். அதனால்தான் சொல்லும் போது சொல்றார், அந்த நிலையை சொல்றார், கற்றறியேன் கலைஞானம் என்று சொல்றார். நான் ஒன்னும் படிக்கலையே பெருமானேங்கிறார் குருநாதர். அப்படி இப்படி சொல்றதுனால குருநாதர் ஒன்னும் படிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல குருநாதர் போய் சொல்றாரு, அத்தனையும் படிச்சுட்டு டூப்புடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. குருநாதர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அவர் ஒன்னும் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. குருநாதர் பாருங்க, அவரே போய் சொல்றாரு படிச்சுட்டு படிக்கலங்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதன் உண்மை பொருள் என்ன? நான் படித்தது எனக்கு உதவாது என்பது பொருள். கற்றறியேன் கலைஞானம் என்பதற்கு என்ன பொருள்? நான் படித்தது எனக்கு உதவாது, என் நிழல் எனக்கு உதவாது, என் கல்வி எனக்கு உதவாது, என் அகப்பற்றினை நீக்குவதற்கு என் கல்வி உதவாது. எது உதவும்? உங்களுடைய கருணை தான் உதவும் என்று குருநாதனை விண்ணப்பிக்க வேண்டும். அந்த நிலை எப்படிப்பட்ட நிலைனா, அம்மா வயத்துக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்குது, அது சென்ற பிறவியில எல்லாம் எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உயிர் தானே இது மீண்டும் பிறவி எடுக்குது. அப்ப அம்மா வயத்துக்குள்ள கருத்தரிச்சு ஒரு உயிர் உயிர் வாழும் பொழுது அம்மா சாப்பிடுற சாப்பாடு தான் அதுக்கு சாப்பாடு. இல்ல இல்ல, நீ சாப்பிடுற இடியாப்பம் எனக்கு பிடிக்கல, ஒரு அடைய சாப்பிடுன்னு உள்ளேன்னு சொல்லுமா? சொல்ல. ஆனா அது சென்ற பிறவிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டது தானே. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது எப்படி தாயின் உணவே குழந்தைக்கு உணவாக ஆகின்றதோ, அது போல இந்த பிறவியிலேயே மந்திரியா இருந்து எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் எவ்வளவு கற்றிருந்தாலும் குருநாதனுக்கு அடங்கும் பொழுது சின்முத்திரைக்குள் அடங்க வேண்டும். தாய்மன்னர் சொல்றார், யானையானது அந்த யானைப்பாகருடைய அங்குசத்தில் அடங்குற மாதிரி சீடன் என்பவன் குருநாதனுடைய சின்முத்திரைக்குள் அடங்குவான். அந்த அங்குசத்தை எடுத்து யானையை ஒரு குத்து குத்தினா யானை சொன்னதை கேட்க ஆரம்பிச்சிடும். அது போல இவனே உலகத்துல கொஞ்சம் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது செய்ய முனைவான்னு சொன்னா குருநாதர் டக்குன்னு அவன்கிட்ட சின்முதிரை காமிப்பார், நீ எனக்கு அடங்கியவன் என்பது பொருள். இந்த சின்முதிரைக்கு என்ன பொருள்னா, இந்த உயிர் தன்னை ஆட்கொண்ட குருநாதனுக்குள் அடங்கி இருப்பது அப்படிங்கிறது சின்முதிரைக்கு பொருள். பிராக்டிக்கலா சின்முதிரையை காட்டின உடனே அவர் மௌனமாயிடுவார். இப்ப குருநாதனும் சீடருமா இருக்காங்க, வெளியில இருந்து ஒருத்தர் வராரு, வெளி உலகத்துல இவர் ஒரு பேச்சு கொடுக்கிறாரு, உடனே குருநாதர் ஒரு பார்வை பார்த்தா அடங்கிடுவார், இது உனக்கு தேவையில்லை, நீ தனியா உண்ணாதே, நான் உண்பதே உனக்கு உணவாக. அம்மா சாப்பிடுறது குழந்தைக்கு சாப்பாடாது, அம்மா சாப்பிடுறது மட்டும் குழந்தைக்கு சாப்பாடாது மட்டும் இல்ல, கடவுளுடைய படைப்பு எப்படி பாருங்க, குழந்தைக்கு சாப்பாடு போகுது, அப்ப குழந்தைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராக்ட் வடிவத்துல தான் போகுது, சாலிடா போகல, அம்மா சாப்பிடுற சாப்பாடு ஜெரிச்சு அதுதான் போகுது. இருந்தாலும் அந்த குழந்தை அதை ஃபுல்லும் அசிமிலேட் பண்ணிக்காது, அதுவும் என்ன பண்ணும், அந்த சாப்பாட்டுல ஒரு பகுதியை எக்ஸ்கிரீட் பண்ணும், அதுவும் வந்து வெளியில போக்கும் இல்லையா, அது வெளியில போக்குறது பிளசண்டா இருக்க, அதன் மூலம் திரும்பவும் தாயினுடைய அந்த மலக்குடலுக்கு வந்து தாயினுடைய உடம்பு வழியாவே வெளியேறிடும். அப்பது குழந்தை அம்மாக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை அடங்கி இருப்பதை போல குருநாதனுக்குள்ள அடங்கி இருக்கின்ற வாழ்க்கையை இந்த பிறவியிலே ஒருவன் செம்மையாக செய்து விட்டான் என்றால் அவனுக்கு மறுபிறவி கிடையாது. படிச்சு தெரிஞ்சு கும்பு முளைச்சுக்க வேண்டிய விஷயமே ஒண்ணுமே கிடையாது. குருநாதனுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதனாலேயே குருநாதன் அறிந்து வைத்திருக்கின்ற சிவனை இவன் அறிந்து வைத்து இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியும் பொழுது சிவபெருமான் திருவடியிலே இரண்டரை கலப்பான் என்பதுதான் நம்முடைய திருவாசகருடைய பொருள் தான். ஆகவே அந்த குருநாதன் சொல்றாரு, எனக்கு உன்னை தவிர எந்த பொருளிலும் பற்றி இல்ல, ஆகவே என்னை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப இந்த மத்த ஸ்கூல்ல வந்து இந்த தகுதியை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஆனா குருநாதனும் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்றால், பெருமானை எனக்கு உன்னை தவிர யாரையும் பிடிக்காது, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் ஒன்லி யூ, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் ஒன்லி யூ என்று சொன்னா சுவாமி வந்து நம்மளை ஆட்கொள்வா என்று பார்க்கின்றோம். ஏப்பா பெரிய பெரிய பட்டம் பதவி அதெல்லாம் நிலையாது பெருமானே, எனக்கு சிறிதும் அதன் மீது பிடிப்பு இல்ல, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டேன்னா நாளைக்கு ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களே, ரொம்ப சந்தோஷம். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்லயும் உன் மீது ஆக்ஷன் எடுப்பாங்களே, ரொம்ப சந்தோஷம். ஜெயில போடுவாங்களே, இன்னும் சந்தோஷம். கைகால விலங்கு மாட்டி சாட்டையால அடிப்பார்களே, பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவுருள் தானே, எனக்கா வலிக்க போறது, அதனாலலாம் வினை கழியும் என்று எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கும் போது பெருமாட்ட விண்ணப்பிக்கிறார். மின்னினும் நிலைமையில்லா விழுப்புருள் யாவும் வேண்டேன். விழுப்புருள் என்பது நகை, என்னன்னா பெரிய பதார்த்தம் எனக்கு எதுவும் வேண்டாம் பெருமானே, எல்லாம் மின்னலை போல நிலையற்றவையினர். அப்ப ஏன் அதை பெரிய பதார்த்தம் சொல்லணும், சின்ன பதார்த்தம் சொல்லலாம் இல்ல, அழிவு பொருள் சொல்லலாம், அழிவு பொருள் என்று சொல்லாமல் விழுப்புருள் என்று சொல்வதற்கு காரணம் எல்லோரும் விழுப்புருள் என்று கருதுகிறார்கள். முருகன் பூண்டின்னு ஒரு ஊர், அந்த ஊர் வேடர்கள் வாழ்கின்ற காட்டுக்கு பக்கத்தாப்புல இருக்கு, அங்க சாமி கோயில் கொண்டிருக்கிறார். அந்த கோயில்ல சாமியை கும்பிடலான்னு நம்பியார் ஒரு வரார். வரும்போது சேரமான் கொடுத்த மூட்டை மூட்டையான பணத்தெல்லாம் சிவகணங்கள் வேடர்களா வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க. சாமிட்ட வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, ஏன்பா இந்த முருகன் பூண்டி கார்பரேஷன் பெரிய ஒரு சிட்டி, இந்த சிட்டில நீ ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறியே, ஏன் உனக்கு வேற ஊரே இல்லையா, முருகன் பூண்டி மாநகர் வாய், ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தே பிரானிரே. இப்ப மாநகர் என்பது அங்கு நகை கிண்டல், வேடர்கள் வாழ்கின்ற காட்டுக்கு பக்கத்தாப்புல இருக்கு ஒரு சின்ன கிராமம் அது. இந்த கிராமத்துல நீ வந்து இந்த இடுகு நுண்ணிடை மங்கையோடு அவளை பயந்து என்ன பண்றா, அந்த அம்பாள் என்ன நேரத்துல திருட்டு பசங்க வருவாங்களோங்கிற பயத்துல 24 மணி நேரம் பயந்தே குடுத்துட மாட்டா, என்ன பண்றா, சாமியோட ஒட்டிண்டா மாதிரி பிடிச்சிட்டு இருக்கா, முயங்கு பூண்முலை மங்கை, சாமி உதறினாலும் உதற முடியாது, இருக கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, என்னன்னா பயம், வேடர்கள் இடத்துல பயம், இடுகு நுண்ணிடை மங்கை, இடுகுதெல்லாம் சிரித்து போதல், பயத்திலேயே உடம்பு மெரிஞ்சு போயிட்டே இருக்கிறா யார், அந்த அம்பாள். அப்படிப்பட்ட இந்த மாநகரத்துல நீ எப்படி குடியிருக்கிற, உன்னுடைய அந்த ரிஷபம் நடக்க முடியும்னா ஏறி பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிடு, இடவம் ஏறியும் போக வல்லா என்று சொன்னால், முடவரல்லீர் இடரிலீர் என்று சொன்னால், ஏறு கால் அற்றது இல்லையாயிடின், இந்த படுத்திருக்கிற மாடு இருக்க எழுந்து நிற்கும் நடக்கும் சொன்ன, இது காலில் இன்னும் ப்ராப்ளம் கிடையாதுன்னா நீ ஏறு உடனே முதல்ல காலி பண்ணு இந்த ஊரை அப்படிங்கிறார். அப்பொழுது மாநகர் என்று சொல்வது நகை, ஏன் மாநகர் என்று சொல்ல வேண்டும் என்றால், பெருமானங்கு அருள் பாலிப்பது அதனை மாநகர் என்று கருதி போலும் அருள் பாலிக்கின்றான். பெருமானுடைய வியூல அது நல்ல சிவத்தலம், அதனால பெருமானுக்கு புரியுற மாதிரி பேசுறார். இப்பொழுது உலகம் எல்லாம் எதை பெருசுன்னு நினைக்குதோ அந்த பெரிய பொருள் எனக்கு வேண்டாம், உலகம் பெரிய பொருள் என்று கருதுகின்ற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும்.